20. நாகமான். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனைக் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். 2 ராஜாக்கள் 5:1. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் இஸ்ரவேலின் சேனைகளை தோற்கடித்திருந்த அந்த யுத்தத்தில் தான் ஆகாப் மரிக்க நேரிட்டது. அது முதல் சீரியர்கள் இஸ்ரவேலின் எல்லைகளில் தொடர்ந்து யுத்தங்களை நடத்தி வந்தனர். அவ்வாறாக நடைபெற்ற ஒரு திடீர் தாக்குதலில் ஒரு சிறு பெண்ணை அவர்கள் சிறைப்பிடித்தனர். சிறைப்பட்டு போன அந்த தேசத்திலே அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். தன்னுடைய வீட்டிலிருந்து தூர இடத்திற்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட போதும் தேவனுடைய ஒரு சாட்சியாக இஸ்ரவேலரை தேவன் தம்முடைய மக்களாக தெரிந்து கொண்ட நோக்கத்தை தன்னையறியாமலேயே நிறைவேற்றினாள் அச்சிறு பெண். அந்த அஞ்ஞான வீட்டில் பணிவிடை செய்து கொண்டிருந்த சமயத்தில் தன்னுடைய எஜமான் மீது அவளுக்கு இரக்கமுண்டானது. எனவே எலிசா செய்து வந்த குணமாக்குதலை நினைவு கூர்ந்து தன் எஜமானியிடம், என் ஆண்டவன் சமாரியாவிலிருக்கிற தீர்க்கதரிசியனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். பரலோக வல்லமை எலிசாவோடிருந்ததை அறிந்திருந்தாள். அதனால் நாகமானை குணமாக்க முடியுமென்று நம்பினாள். சிறைப்பட்டிருந்த அப்பெண் பிள்ளையின் நடத்தையும் அந்த அஞ்ஞான வீட்டில் அவள் சாட்சி பகர்ந்த விதமும் சிறுவயது வீட்டுப் பயிற்சியின் வல்லமைக்கு பலமான ஓர் எடுத்துக்காட்டாகும். தங்கள் பிள்ளைகளை பராமரித்து பயிற்சி அளிப்பதை விட தந்தைமார்களிடமும் தாய்மார்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ள பெரிய பொறுப்பு வேறு எதுவும் இல்லை. குணத்தையும் பழக்கத்தையும் அஸ்திபாரமிடுவதில் பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய மாதிரியாலும் போதனையாலும் தான் அவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் அதிகமாக தீர்மானிக்கப்படுகிறது. தேவதன்மையை தங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கும் பெற்றோர் சந்தோஷவான்கள். தேவ வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளும் குழந்தையினுள் நன்றியுணர்வையும் பயபக்தியையும் உண்டாக்கும்படி அது செய்யும். பெற்றோரிடம் காணப்படும் கனிவும் நீதியும் நீடிய சாந்தமும் தேவ அன்பையும் நீதியையும் நீடிய சாந்தத்தையும் குழந்தைக்கு விளங்கப்பண்ணும். எனவே தங்களுக்கு கீழ்ப்படியுமாறும் தங்களை நம்புமாறும் தங்களிடம் அன்பு காட்டுமாறும் அவர்கள் குழந்தைக்கு போதிக்கும்போது பரலோகப்பிதாவை நம்புமாறும் அவர் மேல் அன்பு காட்டுமாறும் அவருக்கு கீழ்ப்படியுமாறும் போதிக்கிறார்கள். அத்தகைய ஈவை தங்கள் குழந்தைக்கு கொடுக்கும் பெற்றோர் சகல யுகங்களின் சொத்தைக் காட்டிலும் விலையுயர்ந்த பொக்கிஷத்தை அருளுகிறார்கள். அது நித்திய நிலையான பொக்கிஷமாகும். நம் பிள்ளைகள் எத்தகைய சேவை செய்ய அழைக்கப்படுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. குடும்ப வட்டத்தைச் சுற்றியே அவர்கள் தங்கள் வாழ்வை கழிக்கலாம். சாதாரண தொழில்களில் அவர்கள் ஈடுபடலாம். அஞ்ஞான தேசங்களில் சுவிசேஷத்தை போதிக்கலாம். எதுவானாலும் நற்செய்தியாளர்களாக உலகிற்கான கிருபையின் ஊழியர்களாக பணிபுரிய வேண்டும். அதற்காக கிறிஸ்துவின் பக்கம் நின்று சுயநலமற்ற சேவை செய்ய உதவும் வகையில் அவர்கள் கல்வி பெற வேண்டும். அந்த எபிரிய பெண்ணின் பெற்றோர் தேவனைப் பற்றி அவளுக்கு போதித்தபோது அவளுக்கு அமையவிருந்த எதிர்காலம் பற்றி அறிந்திருக்கவில்லை. ஆனால் தங்கள் பொறுப்பில் அவர்கள் உண்மையோடிருந்தனர். எந்த தேவனை கணம் பண்ண வேண்டுமென்று கற்றிருந்தாளோ அந்த தேவனைப் பற்றி சீரிய படைத்தலைவனுடைய வீட்டில் அவள் சாட்சி பகர்ந்தாள். அந்த வேலைக்காரப் பெண் தன் எஜமானியிடம் சொன்ன வார்த்தைகளை நாகமான் கேள்விப்பட்டான். ராஜாவிடம் அனுமதி பெற்று 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு தன் விண்வியாதியிலிருந்து குணம் பெறுவதற்காகச் சென்றான். சீரியாவின் ராஜாவிடமிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு நிருபத்தையும் அவன் கொண்டு சென்றான். அதில் பின்வரும் செய்தி எழுதப்பட்டிருந்தது. என் ஊழியக்காரனாகிய நாகமானின் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டுமென்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்கச் சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் என்றான். இந்தச் செய்தியை அறிந்தான் எலிசா. நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவினிடத்திற்குச் சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் இரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். தீர்க்கதரிசியோ அவனிடத்தில் ஓர் ஆளை அனுப்பி, நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். வானத்திலிருந்து தனக்காகச் சில வல்லமையான அற்புதங்கள் வெளிப்படக்கூடும் என எதிர்பார்த்திருந்தான் நாகமான். அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தைத் தொழுது தன் கையினால் அந்த இடத்தைத் தடவி இவ்விதமாய், என் தேவனாகிய கர்த்தாவாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சங்கீதம் 30:1-5. குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் என்றான். யோர்தானில் ஸ்நானம் பண்ணுமாறு சொன்னது அவனுடைய அந்தஸ்துக்கு சவால் விடக்கூடியதாயிருந்தது. எனவேதான் ஏமாற்றத்தால் குறுகினவராய், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றைப் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பிப் போனான். நாகமானின் அகங்கார ஆவியானது எலிசாவால் குறிக்கப்பட்ட மார்க்கத்தை பின்பற்ற மறுத்து கலகம் செய்தது. சீரிய படைத்தலைவனால் குறிப்பிடப்பட்ட ஆறுகள் மரத்தோப்புச் சூழ பொலிவுடன் காணப்பட்டவை. அநேகர் தங்கள் சிலை தெய்வங்களை வழிபடுவதற்காக இந்த ஆறுகளின் கரைகளுக்கு கூட்டங்கூட்டமாகச் செல்வதுண்டு. அந்த ஆறுகளில் ஒன்றில் ஸ்நானம் பண்ணச் சொல்லியிருந்தால் தான் சிறுமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்திருக்க மாட்டான் நாகமான். ஆனால் தீர்க்கதரிசி சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுவது மாத்திரமே அவன் குணமடைகிற வழியாயிருந்தது. விருப்பத்தோடு கீழ்ப்படிவது மாத்திரமே எதிர்பார்த்த விளைவை கொண்டு வருகிறதாயிருந்தது. எலிசா சொன்னபடி செய்யுமாறு நாகமானின் ஊரியக்காரர் அவனிடம் வேண்டிக் கொண்டனர். அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தைச் செய்ய உமக்குச் சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீரல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதைச் செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று வேண்டினர். அகங்காரமானது ஆதிக்கம் செலுத்த போராடிய வேளையில் நாகமானின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஆனால் விசுவாசமே வென்றது. இருமாப்புடன் இருந்த அந்த சீரியன் தன்னுடைய இருதயத்தின் அகந்தையை விட்டுவிட்டு ஏகோவாவின் வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு அடிபணிந்து வணங்கினான். தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே அவன் ஏழு தரம் யோர்தானில் முழுகினான். அவனுடைய விசுவாசம் கனப்படுத்தப்பட்டது. அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். நன்றியுணர்வோடு அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்குத் திரும்பி வந்து, இஸ்ரவேலிலிருக்கிறவனைத் தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டான். அக்கால வழக்கத்தின்படி விலையுயர்ந்த வெகுமதியை எலிசாவிடம் கொடுத்து அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான் நாகமான். ஆனால் தீர்க்கதரிசி மறுத்துவிட்டான். தேவன் தம் இரக்கத்தால் அருளிய ஆசீர்வாதத்திற்கு கிரயம் பெற அவர் விரும்பவில்லை. நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அந்த சீரியன் வாங்க வேண்டுமென்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் இரண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க இரண்டு பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும்போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிமோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கவன், சமாதானத்தோடே போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனான்.
தன் எஜமானின் வாழ்க்கைப் பணியில் காணப்பட்ட சுயமறுப்பின் ஆவியை வளர்த்துக் கொள்வதற்கு போதுமாபோதுமான தருணத்தை பெற்றிருந்தான் எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி. கர்த்தருடைய சேனையில் உண்மையுள்ளவனாக கொடிபிடிக்கும் சிலாக்கியம் அவனுக்கு கிடைத்திருந்தது. பரலோகத்தின் மிகச்சிறந்த ஈவுகள் வெகு காலமாக அவனுக்கு அருகாமையிலேயே இருந்தன. அதனை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக
கீழ்த்தரமான உலகச் சம்பத்தை இச்சித்தான். இப்பொழுதும் அவனுக்குள்ளாக மறைந்திருந்த பேராசை ஆவியானது கட்டுக்கடங்கா பாவத் தூண்டுதலுக்கு அவனை வழிநடத்தியது. அந்தச் சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று தனக்குள்ளாக காரணம் கற்பித்துக் கொண்டான். எனவே இரகசியமாக நாகமானை பின்தொடர்ந்தான் கேயாசி. அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து, சுகசெய்தியா என்று கேட்டான். அப்பொழுது துணிகரமான பொய் சொன்னான் கேயாசி. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயும் மலைத்தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் தரவேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். நாகமான் அந்த வேண்டுகோளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஒரு தாளந்திற்கு பதிலாக இரண்டு தாளந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் வாங்கிக் கொள்ளுமாறு கேயாசியை வற்புறுத்தி அந்த பொக்கிஷத்தை சுமந்து செல்லுமாறு தன் வெண் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டான். எலிசாவின் வீட்டை நெருங்கியதும் வேலைக்காரர்களை அனுப்பிவிட்டு வெள்ளியையும் வஸ்திரங்களையும் ஒளித்து வைத்தான் கேயாசி. இதனை செய்து முடித்து அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். மேலும் அந்த குற்றத்திலிருந்து தன்னை மறைப்பதற்காக இரண்டாவதாக ஒரு பொய்யைச் சொன்னான். எங்கே இருந்து வந்தாய் என்று தீர்க்கதரிசி கேட்டதற்கு, உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான் கேயாசி.
எலிசா சகலத்தையும் அறிந்திருந்தார் என்பதை அதன் பிறகு பிறந்த கடுமையான கண்டனம் சுட்டிக்காட்டியது. அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சத் தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார் எலிசா. பாவம் செய்த அந்நேரத்திலேயே அவனுக்கு தண்டனை கிடைத்தது. அவன் உறைந்த மழைநிறமான குஷ்டரோகியாகி எலிசாவின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். உன்னதமும் பரிசுத்தமுமான சிலாக்கியங்களை பெற்றிருந்த ஒருவரின் இந்த அனுபவம் மேன்மையான பாடங்களை போதிக்கிறது. கேயாசியின் நடவடிக்கை நாகமானின் பாதையில் வைக்கப்பட்ட இடறுதலின் கல் போல காணப்படுகிறது. ஏனெனில் அவருடைய மனதில் ஓர் அற்புத ஒளி பிரகாசித்திருந்தது. ஜீவனுள்ள தேவனைச் சேவிப்பதற்கு ஏதுவாக அவன் மாறியிருந்தான். எனவேதான் கேயாசியின் வஞ்சகச் செயலுக்கு அவன் எவ்வித சாக்குப்போக்கும் சொல்ல இடமில்லாதிருந்தது. அவன் தேவனால் சபிக்கப்பட்டவனாக, தன் சக மனிதரால் ஒதுக்கப்பட்டவனாக, தான் சாகு மட்டும் ஒரு குஷ்டரோகியாகவே இருந்தான்.
பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்குத் தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. நீதிமொழிகள் 19:5. மனித கண்களுக்கு மறைவாக தீய செயல்கள் புரிய மனிதர் எண்ணலாம், ஆனால் அவர்களால் தேவனை ஏமாற்ற முடியாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4:13. எலிசாவை ஏமாற்ற நினைத்தான் கேயாசி. ஆனால் நாகமானோடு கேயாசி பேசின் வார்த்தைகளையும் இருவருக்குமிடையே நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தேவன் தமது தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். சத்தியம் தேவனுடையது, வஞ்சகமும் அதன் சகல வகைகளும் சாத்தானுடையவை. சத்தியத்தின் நேர்பாதையிலிருந்து எவ்விதத்திலாவது பின்வாங்குகிற எவனும் துன்மார்க்கனின் வல்லமைக்கு தன்னை விற்றுப்போடுகிறான். கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டவர்கள் கனியற்ற அந்தகாரக் கிரியைகளுக்கு உடன்படார்கள். எபேசியர் 5:11. வாயிலே கபடம் காணப்படாத பரிசுத்தவான்களோடு அந்நியோன்யமாக வாழ்வதற்கு அவர்கள் ஆயத்தமாவதால் தங்கள் சொல்லிலும் வாழ்விலும் எளிமையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் அவர்கள் அவர்களிருப்பார்கள். வெளிப்படுத்தல் 14:5.
சரீரகுணமடைந்து ஆவியில் மாற்றம் பெற்று தன்னுடைய தேசமான சீரியாவிற்கு நாகமான் திரும்பிச் சென்றான். அதன் பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து அவனுடைய அற்புத விசுவாசத்தைப் பற்றி நம் இரட்சகர் குறிப்பிட்டு பேசினார். தேவனை சேவிப்பதாகச் சொல்லிக் கொள்ளும் அனைவருக்கும் ஓர் எடுத்துக்காட்டாக அதை குறிப்பிட்டு பாராட்டினார் நம் இரட்சகர்.
எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்றார் இரட்சகர். லூக்கா 4:27.
இஸ்ரவேலிலிருந்த அநேக குஷ்டரோகிகளின் அவநம்பிக்கையால் நன்மைக்கேதுவான வாசல் அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. தேவனால் அவர்களை குணமாக்க முடியவில்லை. யூதனல்லாத பிரபு ஒருவன் நீதி என்று தனக்கு உணர்த்தப்பட்டவைகளில் உண்மையாயிருந்தான். தனக்கு உதவி தேவை என்பதை உணர்ந்தான். எனவே தேவனால் அருளப்பட்டிருந்த சிலாக்கியங்களை அவமதித்து புறக்கணித்த இஸ்ரவேலின் பிணியாளிகளைக் காட்டிலும் அந்த பிரபு தேவனுடைய பார்வையில் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு அதிக தகுதியுள்ளவனாக காணப்பட்டான். தேவனுடைய தயவு களை கண்டுகொண்டு பரலோகத்திலிருந்து தங்களுக்கு அருளப்படும் வெளிச்சத்திற்கு இணங்குபவர்களே தேவக்கிரியைக்கு பாத்திரவான்களாவார்கள்.
இருதயத்தில் உண்மையுள்ளவர்கள் இன்றும் ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கின்றனர். இவர்கள் மேல் பரலோக ஒளி பிரகாசிக்கிறது. அவர்கள் தங்களுடைய கடமையை அறிந்து அதனை உண்மையோடு பின்பற்றுவதைத் தொடர்வார்களானால் முற்கால நாகமானைப் போல சிருஷ்டிகராகிய ஜீவனுள்ள தேவனைத் தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்று நிச்சயம் ஒத்துக்கொள்வார்கள். வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனைச் சார்ந்துகொள் எனும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளைக் கண்டதுமில்லை. மகிழ்ச்சியாய் நீதியைச் செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். ஏசாயா 50:10, 64:4-5.